ಗೌರವ ಶ್ರೀಧರ್,
ಗೌರವ குழுக்களின் தவிசாளரவர்களே, இன்றைய தினம் இலத்திரணியல் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான இந்த விவாதத்திலே சட்டமூல திருத்தத்திலே சில விடயங்கள் இந்த பாராளுமன்றத்தில் பல்வேறுபட்டவர்களாலும் முன்வைக்கப்பட்டது. அவ்வாறான இந்த இலத்திரணியல் என்பது உலகத்திலே இன்று ஒரு முதன்மையான ஸ்தானத்தை வகித்து கொண்டிருக்கிறது. இன்றைய உலகம் தன்னுடைய உள்ளங்கைக்குள் செயல்படுவதற்கும் உலகத்தினுடைய சகல விடயங்களையும் நாங்கள் ஓரிடத்தில் இருந்து அவதானித்துக் கொள்வதற்கும் உலகத்தினுடைய பார்வையிலே எல்லா மனிதர்களும் எதையுமே உடனடியாக கற்றுக்கொள்வதற்கும் இந்த தொழில்நுட்பமும் தொழில்நுட்ப ரீதியான இந்த கொடுக்கல் வாங்கலும் மிக முக்கியத்துவம் பெறுகின்றன. இலங்கையிலே தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றம் கண்டிருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் இருந்தாலும் உலக நாடுகளுடைய போக்குகளோடு ஒப்பிடுகிற பொழுது இலங்கையோடு சமமாக 1960களில் அபிவிருத்தி நோக்கி நகர்ந்த ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுடைய தொழில்நுட்ப திறன்களோடு ஒப்பிடுகிற பொழுது இலங்கையினுடைய போக்கு மிக பின்னோக்கியது, பின்னோக்கித்தான் அமைந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பல காரணங்கள் உண்டு. மிக முக்கியமாக இலங்கையிலே மேற்கொள்ளப்பட்ட இலங்கையிலே இனங்கள் ரீதியாக நடைபெற்ற வன்முறைகள் இலங்கையினுடைய இலத்திரணியல் பாதையிலே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றன. யுத்தம் நடந்த 30 ஆண்டுகளில் கூட யுத்தத்துக்குள் முகம் கொடுத்த தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் அவர்கள் நவீன தொழில்நுட்பங்களையோ அல்லது நவீனமான வரலாற்று அடையாளங்களையோ அவர்களால் காண முடியாமல் இருக்கிற பொழுது அந்த யுத்த காலத்தில் சுதந்திரமாக வளர்ந்த வாழ்ந்த தென்பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள் அல்லது தென்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இலத்திரணியல் ரீதியாக அவர்கள் தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பகுதிகளிலே தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி ஒரு அதிகரிப்பு தன்மையையும் வடக்கு கிழக்கிலே தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி ஒரு பின்னோக்கிய நிலையிலும் காணப்படுவதை நாங்கள் நேரடியாக அவதானிக்க முடிகிறது. நல்ல உதாரணமாக நாங்கள் கொள்ளலாம், இன்று கூட கல்வித்துறையிலே பல முன்னேற்றங்கள் கொண்டு வரப்படுகின்றன. மிக குறிப்பாக பாடசாலைகளிலே தொழில்நுட்ப பீடங்கள் கொண்டு வரப்படுகின்றன. மாணவர்கள் தொழில் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தொழில்நுட்ப திறன்களை அவர்கள் விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தொழில்நுட்ப பீடங்கள் பாடசாலைகளிலே உருவாக்கப்படுகிறது. இவ்வாறான இந்த தொழில்நுட்ப பீடங்கள் என்பது கற்றலிலே ஒரு புதிய அடையாளங்களை நோக்கி செல்லுகின்ற அல்லது கல்வித்துறையிலே ஒரு புதிய வழிமுறைகளை தேடுகின்ற ஒரு புதிய கல்வி பரிமாணங்களை தொடுகின்ற புத்தாக்க சிந்தனைகளை கொள்ளுகின்ற மாணவர்களுக்கான வழியை தேடிக் கொடுக்கின்ற இடமாகத்தான் இந்த தொழில்நுட்ப பீடங்கள் அமைந்து காணப்படுகின்றன. ஆனால் இவை கூட சரியான அடிப்படையில் அந்த மாணவர்களுக்கு சென்றிருக்கிறதா என்பதில் பல கேள்விகள் இருக்கின்றன. குறிப்பாக 2010ஆம் ஆண்டிலிருந்து 15ஆம் ஆண்டு வரை தன்னுடைய அகோர பிடிக்குள் இந்த நாட்டை வைத்திருந்த மஹிந்த ராஜபக்சருடைய காலத்தில் கூட மஹிந்தோதய லேப் என்ற பெயரிலே பல பாடசாலைகளில் மஹிந்தோதய ஆய்வுக் கூடங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் அங்கு பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்ட கணனிகளுக்கு உரிய ஒப்பந்தக்காரராக அவருடைய மகன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இருந்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. அவ்வாறான அந்த பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்ட கணனிகளில் 90,000 ரூபாவுக்கு அதற்குரிய சிட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கணனிகள் 45,000 ரூபாவுக்கும் 50,000 ரூபாவுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று பயன்படுத்தப்பட முடியாத அளவிலே அந்த கணனிகள் அந்த தொழில்நுட்ப ஆய்வுக் கூடங்களிலே கிடப்பிலே கிடக்கிறது. மஹிந்தோதய ஆய்வுக் கூடங்கள் இயங்க முடியாமல் அது தட்டு தடுமாறி இருக்கிற நிலையை நாங்கள் பார்க்க முடிகிறது. அதேபோல் 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் வந்த இந்த தொழில்நுட்ப பீடங்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர வகுப்பிலே கணித விஞ்ஞான பிரிவுகளை கலை வர்த்தக பிரிவுகளை தெரிவு செய்த மாணவர்கள் தவிர ஏனைய ஒரு தொழில் கல்வியை நோக்கி போகக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்தரத்தை விருத்தி செய்யக்கூடிய நிலையை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த தொழில்நுட்ப பீடங்கள் போதுமான அளவில் அல்லது சரியான ஒரு நேர்த்தியான பாதையில் ஏழை மாணவர்களை அல்லது இந்த கல்வியை தேடக்கூடிய மாணவர்களை நோக்கி இது செல்லவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமானது. குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் கூட கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலயம், கிளிநொச்சி இந்து கல்லூரிக்கு மட்டுமே இரண்டு தொழில்நுட்ப பீடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான இந்த இரண்டு பீடங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 32,000 மாணவர்களுடைய தொழில் கல்வி தேவையை, அவர்களுடைய எதிர்கால டிஜிட்டல் உலகத்தை, அவர்கள் இந்த உலகத்தினுடைய தொழில்நுட்ப வல்லுமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குமா என்பது ஒரு பலத்த சந்தேகம். இது கிளிநொச்சி மட்டுமல்ல, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை போன்ற மாவட்டங்களில் இது மிக மிக குறைவாகவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே போரால் ஒருபுறம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பல படிமுறைகளை இழந்த மாணவர்கள், போரின்மால் பாதிக்கப்பட்டவர்கள், இன்று கல்வி ரீதியாக அவர்கள் முன்னுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் அந்த கல்வியிலே அவர்கள் தொழில்நுட்பத்தை தேட முடியாதவர்களாக மாறியிருக்கிறார்கள். உலகம் விஞ்ஞானத்துறையிலும் கண்டுபிடிப்புகளிலும் தொழில்நுட்பத்துறையிலும் பல்வேறுபட்ட முன்னேற்றங்களை கண்டிருக்கிறது. அது ட்விட்டராக இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், லிங்க்டம்மாக இருக்கலாம், அவர்களுடைய எல்லா தொடர்புகளும் இந்த சமூக வலைத்தளங்கள் எல்லாம் உலகத்தில் மிக முக்கியமான பாத்திரங்களை வகிக்கின்றன. இணையதளங்கள், இவற்றுக்கூடாக வருகின்ற செய்திகள் எல்லாம் உலகத்திலே வித்தியாசமான போக்குகளை கொண்டிருக்கின்றன. இது ஒரு நவீன தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றம். இதே போலதான் இந்த முன்னேற்றங்களை அடைகின்ற மாணவர்களும் இதனை தேடுகின்றவர்களும் சரியாக இன்னும் தங்களுடைய பாதையிலே செல்ல முடியாமல் ஒரு பகுதியினர் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் உணர வேண்டும். மிக முக்கியமாக தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாமல் மக்கள் இருக்கிறார்கள். இரணைதீவிலே இருக்கிற மக்கள் தங்களுடைய சொந்த நிலத்திற்கு இன்னும் 9 வருடங்களாக செல்ல முடியவில்லை. 1990 ஆண்டு அங்கிருந்து அவர்கள் விரட்டப்பட்டார்கள். இராணுவத்தினரால் தான் அவர்கள் கலைக்கப்பட்டு வேறு இடத்திலே குடியேறினார்கள். இன்று அவர்கள் 22 வருஷங்களுக்கு பிறகு தங்களுடைய சொந்த நிலத்திலே சென்று குடியேறி வாழ்வதற்கு முடியாமல் அகதிகளாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதேபோல வடகிழக்கு பகுதிகளிலே பல இடங்களில், அது வலிகாமம் வடக்கிலாக இருக்கட்டும் அல்லது கிளிநொச்சி நகரத்திலாக இருக்கட்டும், மன்னார், கேப்பாப்புலவு போன்ற இடங்களிலெல்லாம் இவ்வாறு மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போக முடியாமல் இருக்கிற இந்த மக்களுடைய நிலையை எந்த டிஜிட்டலிலே போட்டு நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள்? இது எந்த தகவல் தொழில்நுட்பத்துக்குள்ளும், இந்த நாட்டிலே எந்த நவீன தொழில்நுட்பத்துக்குள் இது வரப்போகிறது? ஆகவே உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே ஒரு பகுதி மக்கள் தாங்கள் வாழ முடியாமல் இப்பொழுதும் தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு போவதற்காக குந்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறமானது. இன்னொரு புறம், 2009 ஆண்டிலே ஒரு யுத்தம் இந்த மண்ணிலே மிக அகோரமாக நடைபெற்றது. தமிழர்கள் மீது மிக மோசமான இன அழிப்பு நடவடிக்கைகள் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டார்கள். பல வெளிநாட்டு நிறுவனங்கள், பல அமைப்புகளுடைய தகவல்கள் படி பொஸ்பரஸ் குண்டுகள் மற்றும் ரசாயன வாயுக்கள் பாவிக்கப்பட்டதற்கான, கொத்தணி குண்டுகள் பாவிக்கப்பட்டதற்கான ஆதாரங்களும் வெளியிலே வந்திருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு நவீன தொழில்நுட்பத்திற்கூடாக வெளியிலே வந்தவை. சாதாரணமாக தலைவர் பிரபாகரனுடைய மகன் பாலச்சந்திரன் அவருக்கு சாப்பிடுவதற்கு பிஸ்கட் வழங்கிவிட்டு அவரையும் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனை அண்மையிலே சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்ட சொல்கையும் கூட சொல்லியிருக்கிறார், இது ஒரு மிக மோசமான ஒரு நடவடிக்கை, இராணுவத்தினரை தவிர வேறு யாரும் அவரை கொண்டிருக்க முடியாது என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனை எந்த தொழில்நுட்பத்துக்குள் கொண்டு வரலாம்? இது எந்த தொழில்நுட்பத்துக்கூடாக நடந்தது? எவ்வளவு மக்கள் உடுத்த உடுப்போடு மன்னாரில் இருந்து அவர்கள் முல்லைத்தீவு, கிளிநொச்சி ஊடாக முல்லைத்தீவு மண்ணை சென்று அங்கிருந்து அவர்கள் நந்திக்கடல் ஊடாக திரும்பவும் பவுனியாவனுடைய செட்டிக்குளம் முகாம்களிலே தங்க வைக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய அந்த கொட்டில்களை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அவர்கள் தரப்பால் கொட்டில்களிலே ஒரு மிக கூடிய வெயிலிலும் மழையிலும் அவர்கள் எத்தனை நாட்கள் அந்த கொடுமைகளை அனுபவித்தார்கள். இந்த இவ்வாறானவற்றையெல்லாம் உலகம் தன்னுடைய டிஜிட்டல் முறையிலே தான் எடுத்து வைத்திருக்கிறது. இலங்கையிலே இருந்து தகவல் கிடைத்தது என்பதற்கு அப்பால் அவர்கள் தங்களுடைய தொழில்நுட்ப வலை பின்னலுக்குள் இவற்றை மிக தெளிவாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டிலே நடந்து முடிந்த இந்த சம்பவங்களை, இந்த உலகத்தினுடைய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை சரியாக எடை போட்டு இந்த நாட்டில் இன்னும் ஒரு தீர்க்க தரிசனமான முடிவிலை எடுக்கக்கூடிய வல்லமைகள் பல பேரிடம் இல்லாமல் இருப்பதும், அதற்கான ஒரு இதய சுத்தி இல்லாமல் இருப்பதும் மிக வேதனையானது. அண்மைய நாட்களிலே நான் பார்க்கிறேன், பல்வேறுபட்ட விடயங்களுடைய வரலாறுகள் மறக்கப்பட்டு அல்லது மறைக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது, அல்லது அது வேறு திசைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சிறை கைதிகள் போராடுகிறார்கள், அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல, பயங்கரவாதிகள் என்று முன்னாள் இராணுவ தளபதி பீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிடுகிறார். கெல உரிமையனுடைய கட்சி தலைவர் உதய கம்மன்பில அவர்கள் குறிப்பிடுகின்றார். நான் கேட்கிறேன், 2001 ஆம் ஆண்டிலிருந்து தாய்வானிலும் ஜெர்மனியிலும் ஜப்பானிலும் விடுதலை புலிகளோடு அரசாங்கம் பேசிய பொழுது இவர்கள் அப்பொழுது பயங்கரவாதிகளாக இருக்கவில்லையா? அப்பொழுது எந்த அடிப்படையில் விடுதலை புலிகள் அரசியல் ரீதியாக இவரோடு பேசினார்கள்? இது எந்த அடிப்படையில் பார்க்கப்பட்டது? அதேபோல பின்னர் அதே காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தினுடைய வடபோர் முனையிலே இதே இராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா அவர்கள் தலைமையிலும் விடுதலை புலிகளுடைய தளபதிகள் பானு தீவன் உட்பட்டவர்கள் முகமாலையிலே கைகூலிக்கு பேசி கொண்டார்கள். அப்பொழுது இவர்கள் அரசியல் சார்ந்தவர்களாக பார்க்கப்பட்ட பொழுது ஏன் பிறகு அவர்கள் பயங்கரவாதிகளாக இந்த ஃபீல்ட் மாஸ்டருடைய கண்ணுக்கு தெரிகிறது என்பது சந்தேகமாக இருக்கிறது. ஆகவே வரலாறுகள் ஒரு முறை இருக்கிற வரலாற்றை இன்னொரு முறையிலே திருப்பி கொண்டு செல்வதற்கு ஏன் இவர்கள் முனைகிறார்கள்? ஏன் நீங்கள் மாற்ற முனைகிறீர்கள்? இந்த டிஜிட்டல் உலகத்திலே கண்ணுக்கு முன்னாலே நடந்த சம்பவங்களை மறந்து நாங்கள் மூடி மறைக்க நினைப்பது மிக ஆபத்தானது. ஆகவே இந்த நாட்டினுடைய தலைவர்களே, இந்த நாட்டினுடைய இதய சுத்தியுள்ள மனிதர்களே, இந்த நாட்டிலே பெரியோடி போயிருக்கிற தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கும் அவர்கள் இன்றும் தெருக்களிலே இருக்கின்ற நிலைமைகளை மாற்றுவதற்கும் ஒவ்வொரு பௌத்த மதத்தை பின்பற்றுகின்ற புத்த பகவானுடைய போதனைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு சிங்கள பொதுமகனுக்கும் அது உரித்துடைய கடமை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மிக மிக முக்கியமாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், இவர்கள் எந்த தொழில்நுட்ப வலையமைப்புக்குள் நீங்கள் பார்க்கிறீர்கள்? எத்தனை நாட்கள் இன்று அவர்கள் கிட்டத்தட்ட 8 மாதங்களை கடந்து தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பிள்ளைகளை நேரடியாக அவர்கள் ஒப்படைத்தார்கள். சகல சாட்சியங்களும் இருக்கிறது. கணவன்மாரை மனைவிமார் ஒப்படைத்தார்கள். இவ்வளவெல்லாம் இருக்கக்கூடியதாக தங்களிடம் யாருமில்லை, இதை யாராவது செய்திருப்பார்களோ என்ற சந்தேகங்களோடெல்லாம் இந்த விடயங்கள் வேறு திசைகளுக்கு கொண்டு செல்லப்படுவது மிக மிக ஆபத்தமானது. இது ஒரு ஆபத்தானது. இந்த விடயங்களை முதலிலே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் ஒரு நீதி நியாயம் இருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த இருக்கிற இந்த காலச்சூழலும் இந்த காலச்சூழலுடைய சரியான நேரங்களையும் இந்த அரசாங்கம் பயன்படுத்த தவறினால் இன்று உலகத்திலே நாகரிகம் கற்றுத்தந்த பிரித்தானியாவிலே அயர்லாந்து ஸ்கொட்லாந்து போன்ற நாடுகள் தனி நாடுகளாக பிரிகின்ற முயற்சிகளை மேற்கொண்டன. அயர்லாந்து தனிநாடாக இருக்கிறது, ஸ்கொட்லாந்து போராடி கொண்டிருக்கிறது, பல பொதுசன வாக்கெடுப்புகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. அதே போல அண்மையிலே ஸ்பெயினிலிருந்து ஹேட்டலோனியாவும் அதே போல குர்திஸ்தான் ஈராக்கிலிருந்து குர்திஸ்தானும் தங்களுக்குள்ளே ஒரு பொதுசன வாக்கெடுப்புகளை நடத்தியிருக்கிறார்கள். அவர் சரியான ஒரு சமாதானத்தை நீங்கள் தமிழர்களுக்கு வழங்க தவறினால் தமிழர்களுடைய இழப்புகளுக்கும் அவர்களுடைய நியாயமான கௌரவமான கோரிக்கைகளுக்கும் செவிசாய்க்க இந்த நாட்டிலே சரியான நீதிவான்கள் இல்லாமல் போனால் நீங்கள் தமிழர்களும் சிங்கள மக்களும் இந்த நாட்டிலே சேர்ந்து வாழ முடியுமா என்பதற்கான ஒரு பொதுசன வாக்கெடுப்புக்குத்தான் நீங்கள் தயாராக வேண்டிய காலம் வருகிறதா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே இதனை சரியாக சிந்தியுங்கள். இந்த காலம் மிக முக்கியமானது. இந்த காலத்தை பயன்படுத்தி தமிழ் மக்களுடைய சுயத்தின் அடிப்படையை மையமாக வைத்த ஒரு தீர்வை முன்வைப்பதில் அரசாங்கம் முதன்மை பங்கை வகிக்க வேண்டும். நான் அண்மையிலே சில விடயங்களை பார்த்தேன். மிக முக்கியமாக அரசியலமைப்பினுடைய இடைக்கால அறிக்கை சொல்லப்பட்ட விடயங்கள் வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களிலெல்லாம் வனவள பிரிவினர் மிக மிக வேகமாக அந்த காணிகளையெல்லாம் அடையாளப்படுத்துகின்றார்கள். கேட்டபொழுது சொல்லுகிறார்கள், நாங்கள் டிஜிட்டல் முறையிலே ஜிபிஎஸ் மூலம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அடையாளப்படுத்தி இருக்கிறோம், டிஜிட்டல் முறையில் நாங்கள் ஜிபிஎஸ் வைத்து அந்த வனவளத்துக்கு சொந்தமான அனைத்து பிரதேசங்களையும் நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிற பிரதேசங்களில் நான் சிலவற்றை பார்த்தேன். மிக முக்கியமாக ஊற்றுப்புலம் கிளிநொச்சியில் இருக்கின்ற 1983 ஆம் ஆண்டிலே தென்னிலங்கையிலே நடந்த இன வன்முறை காரணமாக தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் இழந்து உயிரை காப்பதற்காக ஓடி வந்த மக்கள் காடழித்து குடியேறி வாழ்ந்த மண்ணிலே இன்று அவர்கள் குடியிருக்க முடியாதென்று 30 குடும்பங்களுக்கு எதிராக வனவள பிரிவு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. மக்கள் வாழ்ந்த ஊற்றுப்புலம் சந்தியிலே இருக்கிற ஒரு சிறிய பட்டைகள் இருக்கிற பிரதேசங்கள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்து சில குடும்பங்களாக யுத்தத்திலே அழிந்திருக்கிறார்கள். அதனை பராமரிக்க முடியாமல் பொருளாதார வலி இல்லாமல் அவர்கள் இருக்கிற பொழுது அந்த இடங்களுக்கெல்லாம் அவர்கள் ஜிபிஎஸ் மூலமாக கல் நட்டிருக்கிறார்கள். அது வனவள பிரிவுக்குரியதென அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இவ்வாறு அடையாளப்படுத்தப்பட்டால் இந்த மக்களுடைய ஒரு வனப்பகுதி என்பதை ஒருபுறம் அடையாளப்படுத்துதல் இன்னொரு வகையானது. ஆனால் மக்கள் வாழுகின்ற அவர்கள் வாழ்ந்த அடையாளங்களை கொண்ட 15 வருடங்களுக்கு மேற்பட்ட பனைமரங்கள் நிற்கின்றன. அவர்கள் நட்ட தென்னை மரங்கள் நிற்கின்றன. அவர்கள் ஓடி விளையாடிய விளையாட்டு மைதானங்கள் இருக்கிறது. இவற்றை நாங்கள் நவீன தொழில்நுட்பத்துக்குள் வந்திருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு அந்த இடங்களிலே ஜிபிஎஸ் மூலமாக அவர்கள் பிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள். இது எவ்வளவு மிக மிக மோசமான செயல்கள். ஆகவே இந்த நாட்டிலே நான் நினைக்கிறேன், அதில் சொல்லப்படுகின்ற விடயங்கள், ஒரு மாகாணங்களுக்கு காணி அதிகாரம் வழங்கப்படுகிற பொழுது இந்த வனவள பிரிவுகள் அல்லது வனஜீவராசிகள், தொல்பொருள் திணைக்களங்கள், புனித பிரதேசங்கள், கனியமணல் திணைக்களங்கள் போன்ற விடயங்கள் எல்லாம் மற்றும் சூழலியல் திணைக்களம், இந்த 6 திணைக்களங்களைச் சேர்ந்த அடிப்படைகளை கொண்ட நிலங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு விட்டால் அங்கு மாகாண சபைக்கென்று ஒரு காணி அல்லது அந்த மக்கள் அதிகாரங்களோடு வாழக்கூடிய ஒரு சூழல் இல்லாமல் போகக்கூடிய அளவில் இலங்கை தன்னுடைய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற தொழில்நுட்பமாக என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்திருக்கிறது. இதனை விட பல இடங்கள், கோணாவில் பிரதேசத்திலே மக்கள் குடியேறி வாழுகின்ற இடங்களில் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது. வனவள பிரிவினால் மிக மோசமாக அந்த இடங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது. வட்டக்கட்சியில் இருக்கின்ற இளந்தளிர் விளையாட்டுக் கழகம் தன்னுடைய விளையாட்டு மைதானத்தில் 20 வருஷங்களுக்கு மேல் விளையாடி கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த மைதானத்தை துப்புரவு செய்ய போன பொழுது வனவள பிரிவினர் அங்கே தங்களுடைய ஜிபிஎஸ் அடையாளம் என சொல்லி அங்கே மறியல் செய்திருக்கிறார்கள். இதேபோல அக்கராயன் கிழக்கிலே விநாயகர் விளையாட்டுக் கழகத்தினுடைய மைதானத்தை தடுத்திருக்கிறார்கள். ஒருபுறம் மக்கள் காணாமல் போனவர்களுக்காக போராடுகிறார்கள், நிலங்களுக்கு போவதற்காக போராடுகிறார்கள், இன்னொரு புறம் இளைஞர்கள் விளையாட முடியாமல் தங்களுடைய
ஓட ப்ளீஸ் லக்கி ஜெயவர்தனா டூ த சேர்.
இன்னொரு புறம் இந்த இளைஞர்கள் தங்களுடைய பொழுதை கழிக்க முடியாமல் அவர்கள் தங்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்த முடியாமல் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இவ்வாறான டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது எங்களுடைய மக்களை பொறுத்தவரை இந்த நாட்டிலே முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வருவதில்லை. புலையோடி போயிருக்கிற இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறையை முதலிலே தெளிவாக எல்லோரும் முன்வையுங்கள். அதற்கான தீர்வுக்கான இதய சுத்தியோடு செயல்படுங்கள். அப்பொழுதுதான் இந்த நாடு இணைந்த ஒரு நாட்டுக்குள் சரியான வளர்ச்சியை இது பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே வாழுகின்ற தேசிய இனங்கள் தங்களுடைய அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அவர்களுக்கிடையிலே ஒரு ஒற்றுமையும் உணர்வுகளும் ஏற்படுகிற பொழுதுதான் இது சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியும். ஒரு பகுதியிலே வாழுகிற மக்கள் தொழில்நுட்பத்தினுடைய பெரும்பங்கத்தை அனுபவிக்கிற பொழுது, இன்னொரு பகுதியிலே வாழுகிற அளவில் குறைந்த தேசிய இனங்கள் தங்களுடைய இயலுமையை இழந்து வருகின்ற சூழல் என்பது இந்த நாட்டிற்கு ஒரு மிக பாரதூரமானது. இது பயங்கரமானது. அவர்களிடம் எதிர்மனப்பாங்குகளையும் நம்பிக்கைகளையும் குறைத்து கொண்டே செல்கின்றது. ஆகவே எல்லா இனங்களும் இங்கு ஒற்றுமையோடு வாழக்கூடிய வல்லமையையும் அவர்களை கட்டி வளர்க்கின்ற இயலுமையையும் இந்த நாடு கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இது எனது நாடு என்கிற ஒரு பலம், நம்பிக்கை அந்த மக்களிடம் வரும். நாங்கள் வெறுமனே வார்த்தை பிரயோகங்களை சொல்லுவதன் மூலமோ அல்லது கோஷங்களை எழுப்புவதன் மூலமோ நாங்கள் இந்த நாட்டிலே சரியான ஒற்றுமையையும் பலத்தையும் கொண்டு வர முடியாது. அண்மையிலே பல பேருடைய வார்த்தைகளை பார்க்கிற பொழுது, பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், அரசியல் கைதிகள் அல்ல அவர்கள், அவர்கள் பயங்கரவாதிகள் என்று. சரத் பொன்சேகா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல, பயங்கரவாதிகள் என்று. உதய கம்மன்பிள்ளை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், அவர்கள் அரசியல் கைதிகள் அல்ல, பயங்கரவாதிகள் என்று. நாங்கள் பெருமளவிலே நினைக்கின்ற எங்களுடைய பல நம்பிக்கைக்குரியவர்கள் அல்லது தமிழர்கள் நினைத்தவர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பது இந்த மக்களுடைய சரியான ஒரு பாதையை கொண்டு வராது. முதலிலே நல்லெண்ணங்கள் வேண்டும். இந்த நாட்டிலே நல்லெண்ணங்கள் என்பதும் இயல்பு வாழ்க்கை என்பதும் அந்த மக்களிடம் கொண்டு வரப்படுகிற பொழுதுதான் இந்த நாட்டிலே சரியான சமாதானம் நிலைத்திருக்க முடியும். மக்களிடம் இயல்பு வாழ்க்கை வேண்டும். இந்த இயல்பு வாழ்க்கை இல்லாத வரலாறு ஒரு காலத்திலும் சரியான பாதையை கொண்டு செல்ல முடியாது. நான் நினைக்கிறேன் இதனை சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறான பொழுதுதான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை எல்லோரும் இணைந்து செயல்படுத்த முடியும். உலகத்தினுடைய வலை பின்னலுக்குள் உருண்டையாக இருக்கிற இந்த பூமி என்பது ஒரு சட்டியை போன்றது. இந்த சட்டிக்குள் இருக்கிற இந்த பூமி பல்வேறுபட்ட செய்மதிகளாலும் உலகத்தினுடைய பல்வேறுபட்ட பார்வைகளாலும் எந்த நேரமும் தன்னுடைய வலை பின்னலுக்குள் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவ்வாறான கண்காணிப்புக்குள் இருக்கிற பொழுதுதான் நாங்கள் பல விடயங்களை பார்க்கிறோம். நாங்கள் பல நவீன தொழில்நுட்பங்கள் பற்றி சிந்திக்கிறோம். அவ்வாறான நவீன தொழில்நுட்பங்களில் முன்னேற்றம் பெற வேண்டுமானால் நாட்டிலே ஒரு இயற்கையான ஒரு நல்ல சூழல் அந்த மக்களிடம் இருக்கிற ஒற்றுமை பலம் நல்லதாக அமைய வேண்டும். அவ்வாறு அமைகிற பொழுதுதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே இந்த நாடு சரியான பாதையிலே செல்ல முடியும். இன்றைய காலம் என்பது மிக மிக முக்கியமாக பல்வேறுபட்ட நெருக்கடிகளை கொண்டிருக்கிற உலகத்தினுடைய பந்திலே பல அடையாளங்களை கொண்ட இடம். இவ்வாறான பல அடையாளங்கள் உலக பந்தில் இருக்கிற பொழுதெல்லாம் ரஷ்யாவில் இருக்கிற தொழில்நுட்பம் ஒரு வகையான உலகத்தினுடைய போக்கை தீர்மானிக்கிறது. அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பம் இன்னும் 20 வருஷங்களுக்கு பிறகு இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்ற தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறது. ஏன் வடகொரியா தன்னுடைய அணு ஆயுத பரிசோதனைகளை அல்லது ஏவுகணை பரிசோதனைகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய தொழில்நுட்பம் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுடைய தொழில்நுட்பம் என்பது உலகத்திலே இந்த தொழில்நுட்ப போட்டி இன்று ஒரு 4வது கட்டத்துக்குள் தாண்டி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய தொழில்நுட்ப போட்டிக்குள் வெற்றி பெற வேண்டுமானால் முதலிலே இந்த நாட்டில் ஒரு நீதியான நிலையான மாற்ற முடியாத ஒரு சமாதானம் ஏற்பட வேண்டும். அது இந்த மக்களை சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இலத்திரணியல் செயல்பாடுகள் என்பதும் இலத்திரணியலுக்கூடான நடவடிக்கைகள் என்பதும் நாட்டிலே ஒரு பக்குவம் உள்ளதாக பலம் பொருந்தியதாக அமையும் என குறிப்பிட்டு நிறைவு செய்கின்றேன்.
தேங்க்யூ. கரு இரான் விக்ரமராஜன் நியோஜியமத்தும்.
தேங்க்யூ. டுடே வி ஆர் பாசிங் அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி எலக்ட்ரானிக் ட்ரான்சாக்ஷன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். And I think it's very progressive, and I think that a considerable amount of work has been done by the ICT agency, the ministry, and also I think they have consulted international experts in the UN CITRAL in order to make sure that the best practices and international standards have actually been adhered to in bringing these amendments. The Act of 2006 is amended through this bill, and the amendment is bringing the bill in line with the UN Electronic Communications Convention, the UNECC, and Sri Lanka is the first country in South Asia basically to come in line with the international convention, the first country in Asia being Singapore. So actually, when it comes to the law, even though Sri Lanka lags behind in certain laws, like for example, the customs ordinance is 150 years old and hasn't been amended, or a new customs law hasn't been presented. But if you take the electronic area, I think we are racing ahead of other countries and also tying ourselves into the international conventions in terms of electronic transactions. Now, I want to make 3 points now. And the first point I want to make is, from the economy's point of view, that this increases the potential to trade, having such an act. The amendment will give greater legal certainty for e-commerce and e-business. Generally speaking, that when something is electronic, right, it's something which doesn't have human intervention and human discretion, And therefore, it always provides for also reducing things like corruption. But here, it ensures the legal validity of these instruments in cross-border transfers of money, also including the enforceability in terms of foreign arbitration awards, and even in terms of sale of goods and agreements as such as that. It improves Sri Lanka's electronic communication with other countries, and some of the other countries are also drawing up at this time local legislation in line with the United Nations Electronic Communication Convention. The amendment defines the time and place of dispatch of, or the receipt of an electronic communication, tailoring the traditional rules to suit the electronic context. It allows for enforceability of contracts entered into by automated messaging systems. You see, and that is why I think that it will really be very positive in terms of increasing Sri Lanka's trade. The platform has been created to increase trade. The other main point I would like to make is that also the use of Electronic Transactions Act, the way it's amended, will also help us to improve government revenue. And this is one main function of government, is to actually increase its revenue so that it could provide the basic services that the population expects. Section 8 of the original Transaction Act has facilitated electronic government transactions and helped improve efficiency. For example, you have an e-visa system at the Department of Immigration and Immigration, right? You have the you have it in the Department of Motor Traffic in terms of license issuing. You have electronic transactions in terms of payment of rates, and like the Colombo municipality, in payment of council rates online and so forth. So there are a whole host of new services can be offered. The new amendment will strengthen the existing provisions in Section 8.1 and 8.2 to move the government transactions to the digital era, making government transactions more secure, right, in terms of authentication for all government transactions. And this will be extended in the future to include electronic tax filings. Now that we have a new Inland Revenue Bill, and most agree that the net needs to be cast wide rather than a few people being burdened over and over again in terms of tax payments, this will really help us in terms of tax filings. We have got to the day where a normal citizen will be able to go online from home, and we will simplify it further, the administration of the tax system, that they could actually put their tax returns online and close it out online. That's where we are really heading. Also, in Sri Lanka, we have a huge problem with our e-procurement. Procurement is a problem. You talk to any ministry, whether it's at the local government, whether it's at the provincial government or the central government, one is it takes a long time to close out a procurement. Some procurements have taken 1 year, 1.5 years, 2 years to bring it to closure. Well, other countries have really closed this gap. And some, in some places, they can just do it in hours, in some places in days. But even in South Asia, procurements can be closed in 2 or 3 months, but Sri Lanka is far behind. So e-procurements are going to be possible and more secure. And then these are all revenue-based transactions. These transactions, right, would definitely improve government. The original act gave legal recognition to electronic signatures. Now, there was a misunderstanding that the original act did not give recognition to electronic signatures. This is really a misunderstanding, and the Attorney General had basically confirmed that it did give. The new amendment bill, which we are now proposing today in Parliament, further broadens the scope of the legal validity of the electronic signatures, because it amends the clauses, clause 5, amending Section 7. This is based on the UN Electronic Communications Convention's article and broad bases its use to be technology neutral. So electronic signatures are now available. You don't have to basically physically sign. It's a part of the law. And can you imagine how much more efficient, how much more quicker it makes this? The new amendment also authorizes the providers of electronic signatures, a certification service for providers, to use the biometrics for authentication purposes. Right? So the Attorney General has confirmed that this was possible. And what is the implication? The implication is that you can deal with customs, not necessarily with physical forms. You can deal with customs with electronic signatures. You are gradually taking away, you will be taking away human interface and interaction on a whole host of things. Because if you really think about it, if you even think about customs duties, really nobody needs know who imported what. Nobody needs know that. Actually, what we need to know is whatever the good that is being imported, what is the good, under which particular code that good is being imported, which particular duty actually applies to it, and if it can be done electronically, right, the answer is known very, very quickly. So it provides for a far more efficient government revenue collection. It provides for far more transparency than now exists in the system, and it will also enhance the image and credibility of government and government servants. My final point is this. Mage avasana karuna mekai. Api dannawa api shigrayen wenas wena aarthika lokayaka watapitawaka jeevath wenne. Ada vidyut vidiyata thamai ape gewim siyallakma apita karannata awashya vela tiyenne. Vidyut gewim karanna. ඉතින් මේ විද්‍යුත් ගෙවීම් අද වුණත් අපි කරන්නේ බැංකුවල අපේ ගිණුම් හරහා ඒ ගිණුම් වලින් මුදල් අපි බැර කරලා කාට හරි ඒ මුදල අපි එකතු කරනවා. නමුත් මේක නෙමෙයි මේ විද්‍යුත් ගෙවීම් වල අනාගතය. විද්‍යුත් ගෙවීම් වල අනාගතය ඇවිල්ලා අපේ දුරකථනය භාවිතා කරලා අපිට මේක මේ දුරකථනය හරහාම කෙලින්ම කරන්න පුළුවන් වෙන එක. උදාහරණයක් හැටියට අපි ගියොත් මේ කඩේට ගියොත් නැත්නම් අපි සුපර් මාකට් එකට ගියොත් සුපර් මාකට් එකෙන් එනකොට එළියට එනකොට බඩු ටික අරගෙන මේක මෙහෙම පොඩ්ඩක් මේ මැෂින් එකේ මෙහෙම ගහගෙන ආපුවාම එකපාරින්ම මේක ඩෙබිට් වෙලා කෙලින්ම එතනම ගෙවීම සිදු වෙනවා පහසුයි පොලිමේ ඉන්න අවශ්‍යතාවයක් නැහැ ඉක්මනට එන්න යන්න පුළුවන් අපි කරුණායක ගුවන්තොටුපළ හරහා එනකොට අපි ලාංකිකයෝ අපේ ගුවන්තොටුපළ හරහා අපේ ආගමන විගණන දෙපාර්තමේන්තුවේ තියෙන්නේ අපි පොලිමේ ඉන්න ඕනේ නැහැ පාස්පෝර්ට් එක ගන්න ඕනේ නැහැ ඒක ඒකට අච්චුව තියෙනකන් ඉන්න ඕනේ නැහැ අපිට පුළුවන් එකපාරින්ම ලාංකිකයන් හැටියට අපේ ගමන බොහොම සුළුෙන් කරන්න අපේ මේ දුරකථනය භාවිතා කරලා මැෂින් එකේ අපිට ඒක ස්වයිප් කරලා අපිට ඇතුළට එන්න පුළුවන් වෙන්නට ඕනේ ඒ වගේම මේ වෙනස් වීම තුලින් අද තියෙන බැංකු ක්‍රමයට විශාල වෙනසක් සිදු වෙන්න යනවා මොකද දැන් සම්ප්‍රදායික බැංකු ක්‍රමයක් තියෙන්නේ අපි බැංකු හිතන්නේ ඔක්කොම ගෙවීම් කරන්න ඕනේ අපි කියන මතය තුල තමයි අපි ඉන්නේ. දැන් මෙතන පොඩි ගැටලුවක් තියෙනවා. මහා බැංකුව හැමතිස්සෙම වෑයම් කරන්නේ මේ බැංකුවල ගෙවීමේ ස්ථාවරභාවයක් තියාගෙන යන්න. To keep the payment system stable is the objective of the central bank. Now this objective runs contra sometimes to electronic entrepreneurship. ඒ කියන්නේ විද්‍යුත් ව්‍යවසායකත්වයයි මේ බැංකු පද්ධතියේ ගෙවීම් සාවර තිබීම සමහර වෙලාවට මේ දෙක එකට ගැටෙනවා. ඒ නිසා අපිට දැනට වෙලා තියෙන්නේ ඒ විද්‍යුත් ව්‍යවසායකත්වය අපේ රටේ අඩු වෙලා තිනවා. අප්‍රිකාව වගේ රටවල් වුණත් කෙනියාවේ අහලා ඇති එම්පෙසා කියලා තිනවා මේ විද්‍යුත් ගෙවීම් බොහොම ශීඝ්‍රයෙන් කරන්නට පුළුවන්. ඉතින් අපි තීරණයක් ගන්නට ඕනේ. අපි ඉදිරියෙන් ඉන්න නම් අපේ මේ විද්‍යුත් ව්‍යවසායකත්වයට අපි දිරිගන්වන්නට ඕනේ වටපිටාව හදන්නට ඕනේ. ඒක මේව අධීක්ෂණය කරනකොට ඒ කරුණොත් අපි ඒ කරුණු ගැනත් හිතන්නට ඕනේ මේ අධීක්ෂණය කරනකොට. ඊට අමතරව ව්‍යවසායකත්වය ගැන කතා කරන නිසා විද්‍යුත් ව්‍යවසායකත්වය ගැන කතා කරන නිසා අලුත් ව්‍යවසායකයන් ගැන කතා කරන නිසා අලුත් ව්‍යවසායකයන් ඇති කරන්නට නම් මේ රටේ api e ayawa diriganwannata one for new initiatives, new innovators, new entrepreneurs. The cost of failure is very high, the cost of failure. So unlike in other countries which are having lots of new entrepreneurs, right? Because the buzzword around the world today is entrepreneurship, and using technology for entrepreneurship, right? We are having a problem because the cost of failure is high. Kuda karmaanthayak nan e kuda e tarunayak wenna puluwang taruniyak wenna puluwang vishwavidyalayata yana shishyek wennata puluwang adahasak thiyenawa yata ya kemathi vivasayakatwe athada balanna යා ඉන්න කැමති නැහැ යා විශ්වවිද්‍යාලයෙන් පිට වෙලා උපාධි ලබාගෙන එනකන්. නමුත් ඒ ව්‍යවසායකත්වයට සමහරලාට යාට දෙතුන් දෙනෙක් හතර දෙනෙක් පස් දෙනෙක් හය දෙනෙක් ගන්න වෙනවා යාගේ ආයතනයට. නමුත් අද රටේ තියෙන ඒ සේවක කම්කරු නීති අනුව ඒ අයව බඳව ගත්තොත් ඒ යාගේ ව්‍යවසායකත්වය අසාර්ථක වුණොත් එතකොට යාට විශාල වියදමක් තියෙනවා. ඒ නිසා මේ ව්‍යවසායකත්වය ගැන අපි අලුතෙන් හිතන්න වෙනවා. අපිට හිතන්න වෙනවා කොහොමද මේ ව්‍යවසායකත්වයට එන සේවකයන්ව අපි සේවකයන් හැටියට විතරක් නෙමෙයි අපි ඒ අයව මේ ව්‍යවසායකත්වයේ මේ අලුත් ව්‍යවසායකත්වයේ විද්‍යුත් ව්‍යවසායකත්වයේ කොටස්කරුවන් කරන්නේ කොහොමද කියලා. එතකොට මේ නව අදහස මේ නව සේවාව නැත්නම් නිපදවන මේ අලුත් බඩු භාණ්ඩය වෙන්න පුළුවන්. ඒක සාර්ථක වුණොත් ඒ සාර්ථකත්වයේ කොටසක් යනවා ඒකේ සේවකයන්ට. ඒක අසාර්ථක වුණොත් ඒකේ අසාර්ථකත්වයේ කොටසකුත් එතුමන්ලාට යනවා. එහෙම තමයි ව්‍යවසායකත්වය වැඩි කරන්නට පුළුවන් මේ රටේ. ඒ නිසා මේ වෙනස සිදුවෙගෙන යනවා. මේ වෙනස සිදුවෙගෙන යනකොට අපි සමාජයක් හැටියට ඒ වෙනස පිළිගන්නට ඕනේ. මොකද අපි කැමැති වුණත් අකමැති වුණත් ලෝකය වෙනස් වෙමින් පවතිනවා. අපි පාසල් යනකොට අන්තර්ජාලය ගැන අපි අහලා තිබුණේ නැහැ. කම්පියුටර් එකක් අපි දැකලා තිබුණේ නැහැ. මේ වගේ ජංගම දුරකථනයක් අපි දැකලා තිබුණේ නැහැ. නමුත් එක ජීවිත කාලයකින් මේක සම්පූර්ණයෙන් වෙනස් වෙලා තියෙන්නේ. නමුත් ඊළඟ ලබන අවුරුදු 20 දී මීටත් වැඩිය විශාල වෙනස් වීම් සිදු වෙන්න යනවා. කොහොමද අපි දන්නේ කලක් එන්න පුළුවන්? අපිට පාර්ලිමේන්තුවට එන්නේ නැතුව අපි ඉන්න තැන ඉඳලා දවසක් එන්නට පුළුවන්. අපිට ඡන්දය දෙන්නට පුළුවන් වෙන්න පාර්ලිමේන්තුවේ ඡන්දයක් ගන්නකොට එවැනි දවසක් ඇති වෙයි. මේ ලබන වසර 20 තුලදී ඉන්න තැන ඉඳලා ඡන්දය දෙන්න පුළුවන්. එතකොට ප්‍රශ්නේ තියෙන්නේ ඒක විශ්වාස කරන්න පුළුවන්ද නැද්ද කියන එකයි. ඉතින් මුදල් ගනුදෙනු විශ්වාස කරන්න පුළුවන් නම් ඒක අනිවාර්යයෙන්ම අපිට විශ්වාස කරන්න පුළුවන්. එතකොට පුද්ගලයෙකුගේ කාලය මීට වැඩිය බොහොම සාර්ථක ලෙස ඒ කාලයේ භාවිතා වෙනවා. එතකොට අපේ සහභාගී වීම අඩු වෙනව නෙමෙයි, ඇත්තටම අපේ සහභාගී වීම ඒ අපේ තර්කය වාද විවාදය සියල්ලකටම වැඩි වැඩියෙන් අපි සම්බන්ධ වෙනවා, മന്ത്രിවරුත් සම්බන්ධ වෙනවා. ඉතින් මේ වෙනස ඇති වෙගෙන යනවා. වැඩිකල් යන්නට ප්‍රථමයෙන් මේ භෞතික සල්ලි නැත්නම් මූල්‍ය නැත්නම් මේ කොළ සල්ලි කියලා අපි කියනවා, මේ කොළ සල්ලි නැති වෙගෙන යනවා. ඉතින් අනාගතය තියෙන්නේ මේ විද්‍යුම් ගෙවීන් ක්‍රම තුලයි කියලත් මේ අවස්ථාවේ සඳහන් කරමින් මම ස්තුතිවන්ත වෙනවා මට දුන්න කාලය ගැන.
ස්තුති ගරු චන්දිම ගම්මගේ මන්තුමා.
සුනුඩ මන්තිතුමනි, ඉලෙක්ට්‍රොනික ගණිත සම්බන්ධයෙන් 2005 වර්ෂයේදී පළමුවරට සම්මත කරන ලදිව 2013 සිටම ක්‍රියාත්මක කරන ලද 2006 අංක 19 දරන ඉලෙක්ට්‍රොනික ගණිතෙනු පනත් කෙටුම් පත අද වර්තමානයේ හා අනාගතයට ගැලපෙන අයුරින් 2017 මැයි මාසයේ 29 සංශෝධනය සිදු කර අද දින ඉදිරිපත් කර තිබෙනවා. මේ සංශෝධනයට එකතු කිරීමට අප රජයේ මූලිකවම බලාපොරොත්තු වන්නේ රාජ්‍යාංශයේ අල්පයන ගිය ක්‍රමවේදය වෙනස් කරමින් නව තාක්ෂණ ක්‍රමවේදය භාවිතයට නීතිමය පසුබිමක් සකස් කර දීමෙන් රජයේ සේවර ආකර්ශනීය බව වැඩි කිරීමයි. ඉංග්‍රීසි පාලනයේ සමයේදී අපට හඳුන්වා දුන්න කාර්යාල ක්‍රමවේදය තමයි අපි තාමත් භාවිත කරමින් සිටින්නේ. කාර්යාල භාවිත කරන යතුරු ලියන විශ්‍රාම ලබා ඇති නමුත් ලිපිගනු, ලෙජර් පොත්, රාක්ක, ගබඩා කාමර, ලේඛනාගාර තවමත් පවත්වාගෙන යනවා. මෙවන් නඩත්තු කිරීමට විශාල පිරිවැයක් දරමින් සිටිනවා. ඉන් අවශ්‍ය ලේඛනයක් සොයා ගැනීමට දීර්ඝ කාලයක් ගත වෙනවා විශේෂම කියව තියෙනවා. නීති ශාස්ත්‍රයේ කටයුතු පවා ඉඩම් කටයුතු වලදී පවා අවිරතා නිසා ජනතාව දැඩි අපහසුතාවට පත්වීම බව අද හැමෝම දන්න කරුණක්. ඒ නිසා අද සාකච්ඡා කරමින් ලබන සංශෝධනය මේ කැටුම් පත්‍රය එකතු කරලෙන කාලීන අවස්ථාවක් බව මම විශේෂයෙන්ම මතක් කරන්න කැමතියි. විශේෂයෙන්ම අධිකරණ කටයුතු වලදී ලේඛන ප්‍රමාද වීම, අස්ථානගත වීම, මහේස්ත්‍රාත්වරයා වෙතින් කරුණු ලබන ඉල්ලීම් සවස තුනෙන් පසුව අනුමත කරගැනීමේ නොහැකිවීම මේ අධිකරණ කටයුතු වල ප්‍රමාද හේතු වෙනවා. මෙම සංශෝධනය මගින් අදාළ නීතිඥවරයා හෝ නීතිඥවරයාගේ අධිකරණයේ ලියාපදිංචි ගිණුම මගින් අධිකරණ ඉල්ලීම් කිරීම, පැමිණිල්ලක් ඉදිරිපත් කිරීම, උත්තර ලබා දීම, ලිඛිත දේශන හා වෙනත් ලේඛන ඉලෙක්ට්‍රොනික ගොනු කිරීම සහ ලබා ගැනීමේ අවකාශය සැලසෙනවා. ඊට අමතරව යම් අමාත්‍යංශයක් දෙපාර්තමේන්තුවක් පළාත් පාලන අමාත්‍යංශයක් ආණ්ඩුවේ අයත් හෝ අයණ්ඩු විසින් පාලනය කරන ලබන කාර්යාල ඒ වගේම නියෝජිත ආයතන වල ආකෘතිපත්ත ඉල්ලුම් කිරීම, ආකෘතිපත්ත සහ ලේඛන ඉලෙක්ට්‍රොනික ගොනු කිරීම සඳහා පාසුකම් සැලසෙනවා. මෙමගින් කාර්යාක්ෂම රාජ්‍ය සේවයක් අවුරුදු ගණන් ගල්ගත වන අධිකරණ නඩු තීන්දුව වලදී සිදුවන ප්‍රමාදය අවම කිරීමට හැකියාව ලැබෙනවා. විශේෂයෙන්ම අද ඉඩම් නඩුවලදී සාමාන්‍යයෙන් කියවෙන කතාව තමයි වඩාත්ම අවස්ථාගත සමතයට වඩා අධිකරණ තීන්දුවක් මගින් ගනු ලබන ජයග්‍රහණ අවස්ථාගත බව තමයි අද අප අධිකරණ ශේෂය තුළ කියවෙන්නේ. ඒ නිසා ඉලෙක්ට්‍රොනික දෝෂ ගැනත් යමක් කතා කරන්න අවශ්‍යයි. යම් තැනෙක් තවත් භාෂයක් සමග සංකීර්ණ පණිවිඩ පද්ධතියක් සමග ඉලෙක්ට්‍රොනික ගිවිසුම් ගත කිරීමේදී ක්‍රියාවේදීමට දත්ත ඇතුළත් කිරීමේදී දෝෂයක් සිදු කරයි නම් එම දෝෂ නිවාරදි කිරීම සඳහා සංකීර්ණ පද්ධතිය මගින් අවස්ථාව ලබා දෙන්නේ නැහැ. මෙම සංශෝධනය මගින් එවැනි දෝෂ එමතනත්තාට හෝ එමතනත්තා වෙනුවෙන් ක්‍රියා කරන වෙනත් පාර්ශ්වයකට නිවැරදි කිරීමේ අවස්ථාව ලබා දෙන බව විශේෂයෙන් මතක් කරන්න ඕන. මෙම සංශෝධනය වලදී තවත් විශේෂයක් වශයෙන් මා දකින්නේ රටවල් අතර ඉලෙක්ට්‍රොනික අරමුදල් සම්ප්‍රේෂණය කිරීමේදී නෛතික වළංගුතාව තහවුරු කිරීම මෙන්ම කඩදාසි භාවිතයෙන් සංවිධාන සංනිවේදන වෙනුවට තනිකවුළු වේදිකාවක් ඔස්සේ විදේශීය බේරුම්කරණය ප්‍රධාන බලාත්මක කිරීමේ හැකියාව සහ ජාත්‍යන්තර වෙළඳාම සම්බන්ධයෙන් කටයුතු වඩාත් ශීඝ්‍ර වීමක් මේ අද මේ ඉදිරිපත් කරන සංශෝධන මගින් සිදු වෙනවා. ඒ වගේම මෙම සංශෝධන මගින් ජනතාවට ඊ රාජ්‍ය සේවය සැපයීම තවදුරටත් වැඩි දියුණු වන අතරම ජෛවමෛත්‍රික ආශ්‍රිත සාධිකාරී කිරීමේ තාක්ෂණය ඒ වගේම ඒ සඳහා පාසුකම් සැලසීම ඩිජිටල් අනන්‍යතාවයන් සඵලදායීත්වය වර්ධනය කරනවා. ඒ වගේම ඉලෙක්ට්‍රොනික ආසන සඳහා වැඩි ඉරබරස්ථා සැලසෙන බව විශේෂයෙන්ම කියන්නට ඕන. ඒ අනුව අපි 2005 ශ්‍රී ලංකාව එක්සත් ජාතීන්ගේ UNECC සම්මුතිය ඇතුළත් වුණත් එදා සිට මෙදා දක්වා ආර්ථික වශයෙන් මේ තාක්ෂණික සංවර්ධන ප්‍රමාද වීම නිසා හතරවන ආර්ථික විප්ලවයට අවතීර්ණ වන්නේ මේ යාපාන ආණ්ඩුව යටතේ බව විශේෂයෙන් මම කියන්නවා. ඒ වගේම මම මතක් කරන්න ඕනේ මේ පාර්ලිමේන්තුව තුමින් නොකිත් වඩනා ගැනුම්පත් හඳුනා දුන්නත් ඒවා රට තුළ ක්‍රියාත්මක කිරීමේදී යම් දේශපාලඥයන් යම් සමර දේශපාලන පක්ෂ එවම රාජ්‍ය නිලධාරීන් මෙන්ම මහජනතාව ඒවට දක්වන මහත් උදාසීන බව ගැන අපි කනගාටු වෙනවා. ඒ පසුගාමී මතවාදී හා ආකල්ප ජනතාව තුළට ගෙනෙන ඔවුන් උදාසීන කරමින් දේශපාලන වාසි ලබා ගන්න උත්සාහ කරනවා. මේ පාර්ශ්ව ඔවුන්ටම සරල කුඩා ප්‍රාදේශීය දේශපාලන කණ්ඩායම් වලත් ගම්වලත් ඉන්නවා, විශ්වවිද්‍යාලවලත් ඉන්නවා, උසාවිවල, රාජ්‍ය ආයතනවල, රෝවල්වල, පන්සල්වලත් ඉන්නවා, පල්ලිවලත් ඉන්නවා, කෝවිල්වලත් ඉන්න. හැබැයි මේ කුඩා කණ්ඩායම් එන්නම සමාජ දියුණුවෙන් කොන් වෙන පිරිසක් බව මේගොල්ලෝ තාම තේරුම් අරගෙන නැහැ. මේ රට විනාශ කරන ජනතාව මුලා කරන කටහිරියොත් බොරු කියන පාර්ශ්ව බව මේ වෙනකොට ජනතාව තේරුම් ගනිමින් සිටිනවා. ඩයස්පෝරාව විදේශීය කුමන්ත්‍රණ අන්තර්ජාතික වලල්ලක් කොටි ඒජන්තවරු රටබෙදීම රාජ්‍ය සම්පත් විකිණීම බුද්ධාගම නැති කිරීම වැනි ආකර්ශනීය වචන භාවිත කරමින් අහිංසක ජනතාව නොමග යවන මේ කල්ලිවල මේ රට නැවතත් බේරා ගැනීම ඉදිරියේදී අපි ආණ්ඩුවක යාපන ආණ්ඩුවකෙහි කළ යුතුව තිනවා. ඒ වගේම මුලාසරුණ මන්ත්‍රීතුමනි, අද අපරට තුළ සිදුවන අපරාධ සම්බන්ධයෙන් පුද්ගලින් අත්අඩංගුවට ගැනීමේදීත් ඉලෙක්ට්‍රොනික තාක්ෂණය වදාත් කාර්යක්ෂම කාර්යභාරයක් ඉටු කරනවා. පෞසිකය රජය සමඟදී සිදු විශාල වංචා දූෂණ අයතා දේපල අත්කර අත්පත් කර ගැනීම, ඒ වගේම තවසීන් ඝාතනය එක්නලිකොඩ වැනි උදවේගේ මරණය සම්බන්ධයෙන් කටයුතු කරනුවේ මේ තාක්ෂණය වැඩිපුර උපයෝගී කර ගනිමු. එමගින් ප්‍රබල සාක්ෂි ලැබෙන අතර වරදකරුවන් දඬුවම් ලබා දීම යම් කාලයක් ගත විය හැකි. මේ ලබා ගන්නා සාක්ෂි වලට අදාළ චූතිසයන් යනේන මං නැති කරනවා. චූතිසයන්ගේ චූතිකයන්ගේ කරාම්බරන්නේ නැතිව තොරතුරු ලබා ගන්නේ කොහොමද කියන එක ජනතාව පුදුමනපත් වෙලා. අද තමයි මේ අලුත් තාක්ෂණ යොදා ගැනීමෙන් ඉදිරියේ ඔරු අල්ලන ක්‍රමවේදය සම්බන්ධ සංශෝධන ඉදිරිපත් වෙන්නේ. අද ගෙනෙන ලබන සංශෝධන වලින් මේ ක්‍රමය තවත් ආකර්ශම වෙනවා. ඉලෙක්ට්‍රොනික සංවේදන ක්‍රමය මගින් මහජනතාව විශ්වාසතාවර වෙනවා. ඉලෙක්ට්‍රොනික භාණ්ඩ භාවිතයේදී නිසි සැලකිල්ල වගකීම දක්විය යුතු වෙනවා. ඉලෙක්ට්‍රොනික පණිවිඩයට නීති වටිනාකම මෙයින් ලැබෙනවා. අපේ මී මුද්දන් වී වගා කරන කුඹුරු මඩකලේ මී අරක් යොදවලා මිනිස්ටමේ තමයි පළහිට ගම් කැපුවේ. ඒ වගේ පරික්‍රමයේද මගින් තම පවුල් යැපීම සඳහා අවශ්‍ය වන වී වාර්ෂික ඔවුන් එදා නිපදව ගත්තා. නමුත් 21 වන සියවසේ ජීවත් වෙන ගොවියා ගොවිතැන් කළ යුත්තේ ලාභ ලැබීම අපේක්ෂාවෙන්. ඒ සඳහා ඔවුන් දියුණු තාක්ෂණය උපයෝගී කළ යුතු. අපි දැක්කා පෞගිය සති කීපයකට ඉස්සෙල්ලා ජනාධිපතිතුමා වප්මගුල් උත්සවයේදී යන්ත්‍රයක් මගින් වී ගොයම්පල හිටවුවා කියලා සමාජ මාධ්‍ය හරහා විශාල පහරක් එල්ල කරා. විශේෂයෙන් මතක් කරන්න ඕනේ, මේ රට දියුණුවට යනවා නම් කෘෂිකර්මාන්තයෙන් ලාභ ලබනවා නම් කෘෂිකර්මාන්ත දියුණු වෙනවා නම් අදට කරන්න ඕනේ නව තාක්ෂණය ගෙනෙව මිසක් මීහරකගෙන් කුමුරාන එක නෙමෙයි. ඒක නිසා මේ තවමත් මේ එදා මහින්ද මහත්තයා මීහරකගෙන් කුමුරාපු නිසා වර්තමාන ජනතාව මීහරකගෙන් කුමුරාන්න ඕනේ කියලා කියන පිරිස මේ රටේ ඉන්නවා. ඒ පිරිස උත්සාහ කරනවා මේ මීහරක ඉස්සරහට ගන්ද දිනක්. ඒක නිසා අවසාන වශයෙන් මේ පාරම්පරික ක්‍රමයේ ඉදිරිපත් කළා මේ රටේ ජනතාව තවදුරටත් අන්දලා දේශපාලන වාසි ලබා ගන්න බැහැ කියන පණිවිඩය ලබා දී මනිනව ඉස්සති.
ස්තුතියි ගරු ආනන්ද කුමාර සිරිමන්තුමා.
මුනාසුරණ රුඩ කරු මන්ත්‍රීතුමනි, අද අපි සාකච්ඡා කරන ඉලෙක්ට්‍රොනික ගනුදෙනු පිළිබඳ සංශෝධන ඉදිරිපත් වෙන මොහොතේ මට වචන ස්වල්පයක් කතා කරන්න අවස්ථාව ලැබීම ගැන මම සන්තෝෂ වෙනවා. ගරු මන්ත්‍රීතුමනි, මේ 1977 මේ රටේ ඇතිවෙච්ච ආර්ථිකයේ වෙනස්වීමත් එක්ක ලැබෙන ප්‍රතිඵල, ජයජවන්ත ජනාධිපතිතුමාගේ 77 රජයෙන් මේ රටේ ආර්ථිකය විවෘති කිරීමේ ප්‍රතිඵලයක් හැටියට අපි දීර්ඝ ගමනක් ආවා. ඒකට නොයෙකුත් බාධක ආවා කියන එක මම පිළිගන්නවා විවිධ අවස්ථාවලදී. ඒ වගේම මේ ආර්ථිකය විවෘත කිරීම පිළිබඳව විවිධ දේශපාලන පක්ෂ විවිධ විදිහට අර්ථකථනය කළත් මේකට අර ආර්ථික විවෘත ආර්ථිකයට මානසික මුහුණුවරක් දෙනවා කියලා සමහර කාලවලදී කතා කළත් මං විශ්වාස කරනවා අද අපි ඇවිල්ලා තියෙන ගමනත් එක්ක ඒ එදා ගත්ත තීරණවල විශාල වැදගත්කමක් තියෙනවායි කියලා. මොකද ඒ වෙලාවේ ආසියානු කලාපයේ අපි විතරයි ආර්ථිකය විවෘත කරේ. ඉන්දියාවත් පකිස්තාානය මේ එක රටක්වත් අපි හා සමානව ඒ විියුත්ත කිරීම සිදුව නොවන්නට අපි ඒ ප්‍රමුඛතාවේ නැතන්ගේ මුල් අවස්ථාව අපි ගත්ත තීරණය නිසා. අද අපි කොයිතරං ප්‍රශ්්‍ය තිබුණත් අප ඒකේ ප්‍රතිඵල භුක්තිදිනකට ම විශවාස කරනවා. අද අපි අද බැංකෝකට ගියත් ඒ හැම දෙකම ප්‍රධාන මාතෘකාවෙන මේ ආර්ථිකය විියුත්ත කිරීමත් එක් ආප මේ පහසුකා විශේෂයෙන් මේ ඉල්ලෙක්ට්‍රොනික ගණ දෙනු පිළිබඳව පොඩි දේවල් අපි පුංචි දේවල්ලගෙන බැලුවත් ගරුක සභාපතමනි ඒ කාලේ බැංකුවටිකලා පෑ ගනන් රස්්‍යාද වෙලා තමන්ගේ මුදල හරි නැත්තන් යම්කිසි ගිනුමකින් තව ගෙනුමට මුදල් මාරුකර හොමනාව කරනවා නම් එම නැත්තා වෙනත් කානාවල්දි ඒ හැම දේකදිම පෞද්ගලිකව ගිහිල්ල කරන හැම දෙයක්ම අද තමන්ට නිවසේදං පරිගණකයක් අතේ ළඟ තියෙනවා නම් ඒ තුළ මේ සියලු ගණදුන අපිට කරන්න පුළුවන් හැකියාවල විරතිර. ඒ වගේම අර මීට කලින් කිව්වාගේ සමහර ආයතනත් එක් අපි ගණදුන කරනකොට විශේෂයෙන්ම කොළඹ දිස්ත්‍රික්කයේ නම් වාහනවලට අවශ්‍ය අර මුදල් ගෙවීමේදී වාර්ෂික බලපත්‍රකම් ලබා ගැනීමේදී ඒ වගේම ගම්මට්ටමේ මේ ප්‍රාදේශීකම් කාර්යාලයකට ගියාම තමන්ගේ උපන සහතිකයේ හෝ වෙනත් ලේඛන ගන්න අවශ්‍ය මූලික ආයුධම් පත්‍ර ලබා ගැනීමේදී ඒ පහසුකම් අපි ගමට දීලා තියෙනවා. ඒ නිසා මම විශ්වාස කරනවා මේ ක්‍රමය තුළ අපි යම්කිසි දුරකට දැන් ඇවිල්ලා තියෙනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි දැන් අද අපි ගේන හැම පනතකම ලිඛිතව මොනාහරි ලේඛනයක් ඉදිරිපත් කරනවා වගේ මේ පනත්වල හුඟක් වෙලාවට තියෙන ඇතුල් කරලා තියෙන තව එක වාක්‍යයක් තමයි ඉලෙක්ට්‍රොනික නැත්නම් ඉලෙක්ට්‍රොනික ડોකියුමන්ට්ස් කියන කාරණේ. ඒ මුල් ලෝකයේම දැන් ඒ පැත්තට යනකොට අපිට විතරක් මේකේ හුදකලා වෙලා මේ ක්‍රමය අපි භාවිතා නොකර මේ ක්‍රමයේ පිළිබඳව දැනුමක් නැතුව මේක වැරදි මේක ප්‍රශ්න තියෙනවා ප්‍රශ්න ඇති වෙන්න පුළුවන් කියන පදන මත මේක නවත්තන්න අපිට පුළුවන් කමක් නැහැ. මොකද අපි යම්කිසි විදිහකින් ඒ කාලේ 1500 2006 අවුරුද්දේ මේ පනත ඒ පනත මුල් පනත 2006 ඉදිරිපත් කළා. ඒ වගේම අපි අසංකල දෙනවා 2005 අවුරුද්දේ ආර UNECC කියන සම්මුතියට. ඒ නිසා අපි එහා සමානව ඒ ගමන තුළ අපි යන්න අවශ්‍යයි. එතකොට අපි විශ්වාස කරනවා ගරු සභාපතිතුමනි මේ රට මේ 2020 වෙනකොට එහෙම නැත්නම් 2020න් එහාට යනකොට අනිවාර්යයෙන්ම මේ රටේ ආර්ථිකයේ ප්‍රධාන මධ්‍යස්ථානය බවට පත් කරන්න. ඒ ආර්ථිකයේ ප්‍රධාන මධ්‍යස්ථානය බවට පත් කරන්න නම් මම විශ්වාස කරනවා මේ සියලු පහසුකම් අපි අපේ රට තුළ ඇති කරන්න අවශ්‍යයි. ඒකට අවශ්‍ය නීති පද්ධති අපි ඇති කරන්න අවශ්‍යයි. ඒකට අවශ්‍ය පහසුකම් අපි ඇති කරන්න අවශ්‍යයි. මොකද ඒ තුළ තමයි මේ රට ඉස්සරහට යන්නේ. අපි සමහර වෙලාවට පෞගේ කාලේ හිතපු දේවල් අද එදා ඒ කාලේ විවිධ රජල් වලින් නැත්නම් විවිධ දේශපාලන පක්ෂ විවේචනය කරපු හැම දෙයක්ම අද ක්‍රියාත්මක කරන තත්ත්වයට අපිට ගේන්න සිද්ධ වෙලා තියෙනවා. මොකද ඒක රටේ සහ ලෝකයේ අවශ්‍යතාවයක්. ඒ නිසා මම හිතනවා ගරු හරින් ෆර්නාන්ඩ් මැතිතුමාගේ අමාත්‍යාංශය යටතේ මේ ගෙනාපු වැඩපිළිවෙළ තුළ විශාල ගමනක් අපිට යන්න පුළුවන්. අපි නූතන ලෝකයේ ඒ ගැළපෙන විදිහට අපිට අපේ ආර්ථිකය සහ අපේ මේ පණිවිඩ හුවමාරු කරන ක්‍රම සහ ගනුදෙනු කරන ක්‍රම අනිවාර්යෙන් වෙනස් කරන්න අවශ්‍යයි. ඒකට අවශ්‍ය මූලික පදනම මේ පනත තුළින් ඇති කළ තියෙනවා කියලා මම විශ්වාස කරනවා. ඒ නිසා මම මෙතනින් විශේෂයෙන් මතක් කරන්න අවශ්‍ය මේකේ මේ කාර්යයේදී මූලිකත්වය ලබාගෙන එහෙම නැත්නම් මේ ක්‍රියාත්මක කරන අවශ්‍ය මූලික පදනම් හදන්නේ නැතුව 2006 ඉඳන් අපි කතා කරපු කාරණයක් අද පාර්ලිමේන්තුවේ ගෙනා නීති සම්පාදනය කළා. ඒ තුළින් මේ පහසුකම් ටික හදා ගැනීම පිළිබඳව අපේ විශේෂ ස්තුතිය හිමි කරන්න අවශ්‍යයි කියලා මම මෙතනදී මතක් කරන ගමන් ඒ වගේම මෙතනින් එහාට අපි ලෝකයේත් එක්ක ගනුදෙනු කරනවා නම් විශේෂයෙන්ම රටක් හැටියට මේ ආසන කලාපයේ යම් අලුත් වැඩපිළිවෙලකට අපි ඉදිරිපත් වෙලා තියෙන මොකයි මම හිතන්නේ මට දැනුවත් වුණේ හැටියට සිංගප්පූරුවේ ඇර අද ලංකාව තමයි ශ්‍රී ලංකාව තමයි මේ වැඩපිළිවෙලට දැන් අවතීන වෙලා තියෙන්නේ. ඒ නිසා ඒක ලොකු ඉදිරි ගමනක්. ඒ ඉදිරි ගමන ඉස්සරහට යන්නට අවශ්‍ය පදනම සකස් කිරීම වෙලා අපේ ස්තුතිය පළ කරමින් මේ අවස්ථාව ලබා දීම ගැන ඔබතුමාට මගේ ප්‍රසාදය පළ කරමින් මම හන්නවා බොහොම ස්තුතියි.
ස්තුතියි ගරු ප්‍රසන්න රණවීර මහත්මයා.
මූලාසනයේ ගරු සභාපතිතුමනි අද පනත තිබෙන්නේ ඉලෙක්ට්‍රොනික ගනුදෙනු සංශෝධන පනත් පිළිබඳ. මේ අවස්ථාවට කතා කිරීමට මොහොතක් ලැබීම පිළිබඳව මම බෙහෙම ස්තුතිවන්ත වෙමින් 2016 වසරේ ඩිජිටල් යටිතල පහසුකම් සංවර්ධනය අමාත්‍යාංශයෙන් මිලියන 425ක් වියදම් කරන ඇස්තමේන්තු කරනවා. හැබැයි එහෙයින් වියදම් කළා තියෙන්නේ මිලියන 100යි. අද මේ ආණ්ඩුවේ මේකම පේනවා කාර්යක්ෂමතාවය පිළිබඳව. මනාව තමන් බොරුවට මේ රටේ ජනතාවට අස්තිබේන්තු වලින් මුදල් පෙන්නනවා. අයවැය වලින් මුදල් වෙන් කරනවා. හැබැයි වැඩ නැති ආණ්ඩුවක්, වැඩ බැරි ආණ්ඩුවක්, බොරුවට ගණන් විතර හිලව් විතරයි. වැඩ නැහැ. මෙව්වල කාර්යක්ෂමතාවය නැහැ. ඵලදායිතාවය නැහැ. දුන්න මුදලට වැඩක් කරන්න බෑ. ඒ තත්ත්වෙට පත් වෙලා තියෙනවා. අද ඒ බැරි ආණ්ඩුව අද වර්තමානයේ මොකද කරන්නේ? මේ ආණ්ඩුවට එකම එකට දෙයයි මේ ආණ්ඩුව කාර්යක්ෂමතාවයට ලක් වෙලා තියෙන්නේ. ඒ තමයි මේ ආණ්ඩුවට හෙරෙහිව ක්‍රියා කරන ඒකාබද්ධ විපක්ෂය හිරේ දැමීම. මේ වෙනකොට ඒකාබද්ධ විපක්ෂයේ පයෙන් එකක් හිරේ දාලා තියෙනවා. 11 දිනේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු හිරේ දාලා තියෙනවා. පළාත් සභා මන්ත්‍රීවරු, පාසභා සභාපතිවරු ඇතුළු මන්ත්‍රීවරු විශාල ප්‍රමාණයක් ඉන්නවා. අද ඒ තත්ත්වෙට පත් වෙලා තියෙන්නේ. අද වර්තමාන තත්ත්වෙ වෙනකොට මේ ආණ්ඩුව අපි හම්බන්තොට දිස්ත්‍රික් ගත්තාම හම්බන්තොට දිස්ත්‍රික්කේ ඒ රටේ ඒ ප්‍රදේශයේ භූමි පුත්‍රයෝ ඒ ප්‍රදේශයේ මාතෘභූමියට ඒ ප්‍රදේශයේ ජනතාවට ඉතුරු කරපු හම්බන්තොට වරාය, මත්තල ගුවන්තොට පොළ, චීන ඇතුළු ඉන්දියාව ඇතුළු බහුජාතික සමාගමට පිටරට වලට 99 බදු හා බදු වලට විකුණන්න යනකොට ඒවට විරුද්ධව කතා කරද්දී අද මේ ආණ්ඩුව ඒ රටේ ඒ අද මන්ත්‍රීවරුන් හිරේ දානෝ. අයි මන්ත්‍රීවරු විතරක් නෙමෙයි, ඒ ප්‍රදේශයේ අහිංසක ජනතාව හිරේ දානවා, පාසල් ශිෂ්‍යෝ හිරේ දානවා, අහිංසක ගෑනු කිරිදෙන අම්මලව හිරේ දානවා. හැබැයි අපි දේශපාලඥයෝ අපි හිරේ දැම්මට කමක් නැහැ. හැබැයි අපි මාතෘභූමිය වෙනුවෙන් මේ රටේ ජාතික සම්පත් ආරක්ෂා කිරීම වෙනුවෙන් අපි හිරේපත් කන්නේ. අපේ ආති මුදුන් මිත්තොත් මේ මාතෘභූමිය ආරක්ෂා කරන්න ලේ කඳුළු ජීවිත පරිත්‍යාග කළා තමයි මේ අපිට මේ මාතෘභූමිය ඉතුරු කරේ. අපේ යුතුකම සහ වගකීම වෙනවා මත උපදින පරම්පරාවට මේ රටේ මාතෘභූමිය ඉතුරු කළ දෙන්න. අපේ යුතුකම සහ වගකීම නූතන වගකීම අපි ඉෂ්ට කරනවා. අපිට කියන්න ලැජ්ජයි මේ යාපාන ආණ්ඩුව. මං ආණ්ඩ කැමති අද උතුරේ එක නීතියකුත් දකුණේ එක නීතියකුත් සිවාජි ලිංගම්ට එක නීතියක්, නාමල් රාජපක්ෂ ඇතුළු ඒකාබද්ධ විපක්ෂයට එක නීතියක්, බදුල්ලේ සමන්ත විද්‍යාරත්නට එක නීතියක්. මේම තමයි මේ නීතිය මේ ආණ්ඩුව නවන්නේ, පොලිස්පති නවන්නේ. මේ ආණ්ඩුව බලයට ගෙන එන්න කටයුතු කරපු ජනතා විමුක්ත පෙරමුණට මේ රටේ නීති ආධිපත්‍ය කඩන්න පුළුවන් හිරණ ගෙවල් ප්‍රශ්නයක් නැහැ, අධිකරණයේ ප්‍රශ්නයක් නැහැ. මේ රටේ ආණ්ඩුව ගේන්න, යහපාලන ගේන්න උදව් කරපු දෙමළ සන්ධානයේ සිවාජි ලිංගම්ලට පුළුවන්. හැබැයි එදා උතුරේ නඩු ගැව්වේ, බදු ගැව්වේ, දඩ ගැව්වේ එදා එල්ටීටී එක පැත්තවල එක නීතියකට. එදා දඩ ගැව්වේ, බදු ගැව්වේ, නඩු ගැව්වේ ඔක්කොම එල්ටීටී එක නීතියක ඒ පැත්තවල උතුරු නැගෙනට වෙනම හදලා. අදත් එහෙමයි. මං අහනවා උතුරේ උතුරට පොවේ පූජිත ජයසුන්දර පොලිස්පති අදාළ නැද්ද? තාම උතුරු නැගෙනට ඉන්නේ නඩේෂන්ද? අද සිවාජි ලිංගම්ල මේ රටේ ත්‍රස්තවාදීන්ව නිදහස් කරන්න කියලා කතා කරනකොට මේ මාතෘභූමිය ආරක්ෂාව විනාශ කරන වැඩ කටයුතු කරන මිනිසුන්ට විරුද්ධව කතා කරද්දී මේ ඉන්න නායකයෙන්න තේමයි. හැබැයි මේ රටේ මාතෘභූමිය ආරක්ෂා කරන්න, මේ රටේ මාතෘභූමිය සම්පත් ආරක්ෂා කරන්න, මේ රටේ මාතෘභූමිය සම්පත් විජාතීකරණයට හැරෙව සටන් කරනකට ඒ ඔවුන් අද හිරගෙට. ඒකට අපිට කමක් නැහැ. නාමල්ට කමක් නැහැ. ප්‍රසන්න රණවීරට කමක් නැහැ. චානකට කමක් නැහැ. ඇබැයි හම්බන්තොට අයිංසක ජනතාව එදා වේල උයන් කන ජනතාව ඒ තත්ත්වර පත්කිරීම ගැන අද මම කනගාට වෙනවා. මේ ආණ්ඩුවේ යහපාලන යෝකයි. අද මට ඊය පෙරේද මම හිරේ ඉන්නකොට අපේ කැලේට ආව පිංගුත්තර නිකායේ චන්ද බන්දා ගත්ත අපිට කියනවා ගෝත්‍රවාදී කියලා. මං ගෝත්‍රිකයට කියනවා, ගෝත්‍රිකයට කියන්නේ මෙතන නෑ. ගෝත්‍රිකයෝ පුරාණ මම හිඟන්නේ නෙමේ. මම මේ රටේ ජනතාවගේ, කැම්පා දිස්ත්‍රික්ක ජනතාවගේ චන්දෙන් ගම්පහින් දෙවියලා මිනිස්සයා, කැලණිය උරුමකාරයෝ, කැලණිය හැදිච්ච වැඩිච්ච මිනිස්සු. අපි පෙන්නනවා ඉදිරියේදී ගෝත්‍රිකයට චට්නයක් තිබ්බ වෙලාවට කවුද ගෝත්‍රවාදියා කියලා. ගෝත්‍රවාදියා බත්ගොට්ටයි ඇමතිකන් වලට මස් කටුලේව කන. අද ඇමතිකන් තිබ්බ මේ රටේ තිබ්බ සියලු දේවල් පාවල දෙන තත්ත්වයට ඇමතිකමට පත් වෙලා මට කනගාටු වෙනවා. කැලණි ඇමතිවරයෙක්ගේ ලෝක තත්ත්වර පත් වීම පිළිබඳව ඒක එකක්. තව දෙයක් කියන්න ඕනේ. අද ජාතික සම්පත් ආරක්ෂා කරන්න ගියාම අපි අද තංගල්ලේ බන්දනාගාරේ සීතල සිමෙන්තියේ වකුඩු වෙලා නිදාගනිද්දී මකුණෝ කකා වකුඩු වෙලා නිදාගනිද්දී මේ රටේ මහා බංකොල්ලේ කාපු, මහා බැංකුව හොරකම් කරපු, මහා මංකොල්ලේ කරපු, මහා බැංකුව හොරකම් කරපු පුද්ගලයෝ අද සුවසේ සුව යහන්වල නිදාගන්නවා. මේකද ලිජ්ජවි පාලනය? මේක ලක්ෂ 1600 ගෙවල්වල නොද හොඳට නිදාගන්නවා. අපිට සතුටුයි. අපි පිමිත් සිමෙන්ති කන්න පොළොවිත්ති පොළොවේ නිදාගත්තත් අපි මේ මාතෘ භූමියේ නිදාගන්නේ. අපි හොරකම් කරන්න කියලා නෙමෙයි නිදාගත් හිරගවල් වල ඉන්නේ. අපි හොරු ආරක්ෂා කරන්න කියලා නෙමෙයි අපි හිරගවල් වල ඉන්නේ. මේ රට වෙනුවෙන්, මේ මාතෘ භූමිය වෙනුවෙන්, මේ ජාතික සම්පත් විජාතීකරණයට හැරෙයිව අද හොරු ටික නිදැල්ලේ. මේකයි ලිජ්ජවි පාලනය, මේකයි යා පාලනය. අද මත්තල විකුල්ලා බිලියන් 27යි ගන්නේ. හැබැයි නැව්ගණ්ඩ අද යුද්ධය නැතුකොට නැව්ගණ්ඩ රුසියාවෙත් බිලියන 24ක් වේදන් කරනවා. යාපාලනය තියෙනවනම්, ජාතික සංවිධානය තියෙනවනම්, යුද්ධයක් නැතිනම් මේ මොකටද අද යුද නැව්? මොකටද යුද නැව්? අද මෙව්වා මොකටද? මේ සමාවෙන්න ඕන. අද පාසල් දරුවෝ මේ ගැලරියේ ඉන්නවා. මේ දරුවෝ දන්නා මේ ඔක්කොම කියන්නේ කොමිස් ගහන්න ජරාව කණ්ඩ කියලා. බොහොම පැහැදිලිව කියන්න ඕනේ. යුද නැත්තම් මොකටේ? නැව්. යුද නැව්. සාජීවනද කරන්නේ මොකට යුද නැව්?
ගරු මන්ත්‍රීමා කාලය අවසන්යි. ඔබතුමායි කාලය අවසන්යි.
නැව් තියෙන්නේ. මහින්ද රාජපක්ෂ කොයි වෙලේ ගත්තත් බීතිකාව මහින්දක සල්ලි, මහින්දක ණය උගුල, මහින්ද ඔක්කොම කියන්නේ බිලියන් 2500කට යන ණය ආරම්භ තියෙනවා මේ වෙනකොට. මොනවද කරේ? ණය ගෙවන්න කියයි. මාසෙල බිලියන් 2 ගාන ආරම්භ තියෙනවා.
ගරු මන්ත්‍රීමා කාලේ අවසානයේ කතාව අවසන් කරන්න.
අවසන්ට මේ නිසා අපි කියනවා මේ ණය ගෙවන්න කියමින් මේ රටේ ජාතික සම්පත් විකුණන කන මේ යාපාලන ආණ්ඩුව කරන්නා වැඩපිළිවෙලට එරව. හිරගවල් එකක් නෙමේ, හිරගවල් 10ක දැම්මත් අපි මේ සටනේ ඉන්නවයි කියන එක ප්‍රකාශ කරන්න කැමතියි.
ස්තුතියි.